புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமான இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் சா சுஜாதா அவர்கள் மொழிபெயர்ப்பின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்துல உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
வணக்கம். முனைவர் சா சுஜாதா, ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் 24 ஆண்டுகளாக இணையாசிரியராக பணியாற்றி வருகிறேன். பக்தி இலக்கியத்தில் தனித்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்பாளர் என்பதை விட படிப்பாளர். ஆகவே இன்று உங்களை இந்த நேரலையின் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அம்மா, இன்னைக்கு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரவலா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். இந்த மொழிபெயர்ப்பு தினம் முதன் முதல்ல எப்பையிலேருந்து நம்ம கடைபிடிக்க துவங்கணும், அதனுடைய ஒரு துவக்க கால வரலாறு, அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கம்மா.
நிச்சயமாக, முதல்ல மொழிபெயர்ப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்பதற்கு முன்பாக மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன? மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஒரு மொழியில் உள்ள மூல மொழியில் உள்ள சொல் சொற்றொடர்கள், இவற்றை பொருள் மாறாமல் மற்றொரு மொழிக்கு கொண்டு செலுத்துவதுதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு மொழியில் உள்ள கருத்து அல்லது நூல், அந்த நூலில் இருக்கக்கூடிய பண்பாடு சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றொரு மொழிக்கு கொண்டு செலுத்தும் செயலே மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மொழிபெயர்ப்பானது ஆண்டாண்டு காலமாக ஒரு ஆதி காலம் தொட்டு மொழிபெயர்ப்பு என்பது வழக்கத்தில் இருந்தாலும் கூட சமீப காலமாக மொழிபெயர்ப்பு துறை பல்வேறு துறைகளில் வளர்ந்து வருகின்றது. இப்படி இந்த மொழிபெயர்ப்பு கலையினை வளர்த்திருக்கக்கூடிய வல்லுநர்களை வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமானது செப்டம்பர் 30ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டாடப்படுகிறது. சமுதாயம் மற்றும் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் மொழிகள் பற்றிய விழிப்புணர்வை அளிப்பதற்காகவே இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. சர்வதேச புரிதலை வளர்ப்பதற்கும் தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் தங்களது கணிசமான பங்களிப்பினை செய்திருக்கக்கூடிய வழங்கி வருகின்ற மொழிபெயர்ப்பாளர்களின் சீரிய அந்த பணியினை கௌரவிக்கவே சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1953 சர்வதேச மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பானது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாளை அந்த சர்வதேச மொழிபெயர்ப்பாளர்கள் கூட்டமைப்பு இதனை ஏற்பாடு செய்துள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஐக்கிய நாடுகள் பொது சபை மே 2017 கூடிய பொழுது சில தீர்மானங்களை நிறைவேற்றியது. 288 நாடுகளை இணைப்பதில் மொழி வல்லுநர்களின் முக்கியத்துவம், அமைதி, புரிதல் மற்றும் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க செப்டம்பர் 30 ஐக்கிய நாடுகள் சபையானது மொழிபெயர்ப்பு தினமாக அறிவித்தது. இந்த மொழிபெயர்ப்பு தினம் யாருடைய தினமாக கொண்டாடப்பட்டது என்ற தகவலை நாம் அறிந்து கொள்வது நல்லது. வடகிழக்கு இத்தாலியைச் சேர்ந்த செயின்ட் ஜெரோம் என்பவர் புதிய ஏற்பாட்டின் கிரேக்க கையெழுத்து பிரதியை, சிலர் இதை ஹீப்ரு மொழியில் இருக்கக்கூடிய கையெழுத்து பிரதி என்று குறிப்பிடுவர், அந்த கையெழுத்து பிரதியை லத்தீன் மொழியில் 5ஆம் நூற்றாண்டில் மொழிபெயர்த்தார். இவரை வந்து மொழிபெயர்ப்பின் முன்னோடி, மொழிபெயர்ப்பின் தந்தை என்று அழைக்கின்றனர். இவர் செப்டம்பர் 30, 420 மறைந்தார். அவரது மறைவு தினத்தையே சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. மொழிபெயர்ப்பு வல்லுநர்கள் பணியை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக மொழிபெயர்ப்பு பணியை செய்த முதன் முதலில் அந்த கையெழுத்து பிரதியை மொழியாக்கம் செய்த ஜெரோமினது மறைவு நாளை ஐநா சபையானது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக கொண்டாடி வருகின்றது.
அம்மா, இன்னைக்கு இன்றைய மொழிபெயர்ப்பு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். தற்பொழுதைய சூழல்ல மொழிபெயர்ப்பின் தேவையும் அவசியமும் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு உதவிகரமா அல்லது தேவையா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நிச்சயமாக, மொழிபெயர்ப்பின் தேவை அப்படின்னா, இன்னைக்கு உலகில் சுமார் ஒரு 6500 மொழிகள் பேசப்படுவதாக மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். அனைவராலும் அனைத்து மொழிகளிலும் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னா தொடர்பு கொள்ள இயலாது. அனைவருக்கும் அனைத்து மொழிகளும் தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஆனால் அனைத்து மொழிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமானது இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கென்றும் சில பல தனித்தன்மைகள் இருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு பெரும் பங்கினை செய்கிறது. ஏன் இன்று மொழிபெயர்ப்பு தேவை என்றால், பல்வேறு புதிய இலக்கிய வடிவங்களையும் புதிய இலக்கிய போக்குகளையும் மாறுபட்ட பண்பாட்டு கூறுகளையும் சராசரி வாசகனும் அறிந்து கொள்ள மொழிபெயர்ப்பு தேவைப்படுகின்றது. அதாவது மனிதர்க்கும் முழுவதிலும் இருக்கக்கூடிய சாதனைகளை மனிதன் வந்து தனதாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்ற, அப்படி அவன் செய்யக்கூடிய அரும்பெரும் முயற்சிகளுக்கு ஒரு பெரும் கருவியாக துணையாக இன்று மொழிபெயர்ப்பானது தேவைப்படுகிறது. சுருங்க சொல்லணும் அப்படின்னா, மனித இன வளர்ச்சி வரலாற்றில் மொழிபெயர்ப்பு தேவை இன்று அதிகரித்து கொண்டே வருகிறது. நாட்டு மக்களுக்கும், அதை எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த மொழிபெயர்ப்பானது செய்யப்படுகிறது. மொழிபெயர்ப்பின் காரணமாக உலகளாவிய மக்களினது சமூக பண்பாட்டு நாகரிக கூறுகள் அனைவரிடமும் சென்றடைவதற்கு மொழிபெயர்ப்பு தேவையாக இருக்கிறது. அதாவது பயிருக்கு உரம் எவ்வளவு இன்றியமையாத தேவையோ, அதுபோல ஒவ்வொரு மொழியினது வளர்ச்சிக்கும் மொழிபெயர்ப்பு தேவை. அந்த மொழிபெயர்ப்பினை அறிந்து கொள்வதற்காக எல்லா நூல்களிலும் இருக்கக்கூடிய, எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை இன்று மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது.
அம்மா, இன்னைக்கு ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மொழிக்கு ஆதார அடிப்படையே இருக்கக்கூடியது இலக்கணங்கள் தான். ஒரு பாடமா இருக்கட்டும், ஒரு கவிதை, ஒரு நாவல், ஒரு செய்யுள், எல்லாத்துக்கும் அடிப்படையே இருக்கக்கூடியது இலக்கணம். இப்ப மொழிபெயர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கிய வடிவம் அல்லது ஒரு இலக்கண வடிவம் இருக்கும். மொழிபெயர்ப்பு இலக்கியம் அப்படின்னா என்ன, அல்லது மொழிபெயர்ப்புக்கான இலக்கணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்று சொல்லக்கூடியது, ஒரு மொழியிலிருந்து வேறு மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படக்கூடிய நூலை மொழிபெயர்ப்பு இலக்கியம். அதாவது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வேறொரு மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படுவது மொழி இலக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. மொழிபெயர்ப்பு இலக்கணம் என்று சொன்னால், மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சொல்லப்படக்கூடிய இலக்கணம். அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி அமைய வேண்டும், எந்த மாதிரி மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிஞர்கள் வகுத்திருக்கக்கூடிய இலக்கணத்தை தான் மொழிபெயர்ப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். இந்த மொழிபெயர்ப்பு இலக்கணம் என்றால், அதாவது ஒரு மொழியில் உள்ள கருத்து அல்லது நூலினை இன்னொரு மொழிக்கு மாற்றி அமைப்பதுதான் அந்த மொழிபெயர்ப்பு இலக்கணம், மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொழியியல் அறிஞர்கள், மொழியியலாளர்கள் அதற்கு இலக்கணம் வகுக்கின்றனர். அதாவது மொழிபெயர்ப்பானது மூல நூலில் இருக்கக்கூடிய சொற்றொடர்கள், சொற்கள், நடையியல், அந்த சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் மூல நூல் ஆசிரியன் எப்படி கூறினானோ அதே மாறாமல், அதே அந்த அதில் இருக்கக்கூடிய அத்துணை சாராம்சங்களையும் மூல நூல் எப்படி முக்கியம் தந்து அதை விளக்கியதோ அது போன்று தருவதுதான் அந்த மொழிபெயர்ப்பு. மூல மொழியில் உள்ள ஒரு செய்தியை அதற்கு நிகராக செய்யப்படக்கூடியதே மொழிபெயர்ப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அயல் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நூலினை தனது நாட்டு பாரம்பரியத்திற்கு ஒப்ப பெயர்த்து எழுதக்கூடிய ஒரு படைப்பு செயல் தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழிபெயர்ப்புக்கான இலக்கணத்தை நம்ம சொல்றோம். இலக்கிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இலக்கியத்தில் செய்யப்படக்கூடிய மொழிபெயர்ப்பை தான் நம்ம இலக்கிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது இலக்கியம் என்பது என்ன அப்படின்னா, இலக்கியம் என்பது கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாட்டினது சமூக பண்பாட்டு கூறுகளை சொல்லக்கூடிய ஒன்றை தான் நம்ம இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். அது தோன்றக்கூடிய சமூக சூழல், பண்பாட்டு வாழ்வியல் இவற்றையெல்லாம் தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடியதுதான் அந்த இலக்கியம். இப்படிப்பட்ட இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் போது பல நெறிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டியது உள்ளது. இன்னைக்கு வந்து அறிவியல், சமூகத்துறை போன்றவற்றில் மொழிபெயர்ப்பு ஆளுமை செலுத்தினாலும் கூட இலக்கியத்துலதான் அதனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மிக பழமையானதாக இருக்கிறது. அதாவது வாய்மொழி பாடல்களாக இருந்த பொழுதே ஒரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. அப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது தாய்மொழி அல்லாது பிற மொழியை அறிந்திருக்கக்கூடிய, பிற மொழியில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை அறிந்திருக்கக்கூடிய இலக்கிய வல்லுநர்கள் அவற்றினை மொழிபெயர்த்தார்கள். அதாவது பண்பாட்டின் பிரிக்கவியலாத ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய இலக்கியம் அகநிலையில் மனித மனத்தின் அந்த நுணுக்கங்களை, புறநிலையில் மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் இவற்றையெல்லாம் கலை அழகோடு பதிவு செய்யக்கூடியது அந்த இலக்கியம். இந்த இலக்கியங்களை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு செல்வத இலக்கிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இந்த இலக்கிய மொழிபெயர்ப்புல பல கடுமையான ஒரு சவால்களை வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரும். கவிதை மற்ற இலக்கியங்களை, இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தா கவிதை, நாடகம், உரைநடை இந்த மாதிரியாக நம்ம இலக்கியங்களை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்கின்ற பொழுது கவிதைகளை மொழிபெயர்க்கின்ற பொழுது பல சவால்களை மொழிபெயர்ப்பாளர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏனென்றால் கவிதை மனவெளி உணர்வுகளை சுருக்கி அந்த தகுந்த சொற்களால ஓமை, உருவகம், குறியீடு, படிமம் இது போன்று இருக்கக்கூடிய அணி நயங்கள் தோன்ற புனையப்படுவதுதான் கவிதை. அப்படி கவிதையை கலைஞன், ஒரு கவிதை ஆசிரியர் அதனை புனைகின்ற பொழுது தன்னுடைய உணர்வுகளை, தனது அனுபவ வரையறைகளை வகுத்து கொண்டு அந்த கவிதைகளை படைப்பார். ஆனால் அந்த கவிதை நூல்களை, கவிதைகளை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கின்ற பொழுது மூல நூல் ஆசிரியரின் வரையறைகளை கொண்டு, அனுபவ வரையறைகளை கொண்டுதான் அந்த கவிதைகளை அவன் மொழிபெயர்க்க முடியும். அப்படி மொழிபெயர்க்கின்ற பொழுது அந்த மொழிபெயர்ப்பாளனின் அனுபவங்களுக்கு உள் இந்த மொழிபெயர்ப்பாளன் செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற பொழுது பல இடர்பாடுகள் நேரும். அதை நம்முடைய அந்த கவிதை இலக்கியங்களை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் பலர் இந்த இடர்பாடுகளை சந்தித்திருக்கின்றனர். அப்படி வெளிவந்து பல, அதாவது வேற்று இலக்கியங்களிலிருந்து இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, சர் எட்வின் அர்னால்டு என்பவர் 1879 ஆசியாவின் ஜோதி எனப்படும் நூலை பெருந்திரவு என்னும் துணை தலைப்புடன ஆங்கிலத்துல எழுதினார். இதை எழுதி லண்டன்ல வெளியிட்டார். இதைத்தான் நம்முடைய கவிமணி அவர்கள் ஆசிய ஜோதி என்ற பெயர்ல மொழிபெயர்த்து கொடுத்தார். இதில் எந்தவித இடர்பாடுகளும் அவர்கள் இருவருக்கும் ஏற்படவில்லை. ஆனால் இதே கவிமணி அவர்களுக்கு உமர் கயாமுன்னுடைய ரூபாயத் பாடல்களை மொழிபெயர்க்கின்ற பொழுது இவருக்கும் பிட்ஜெரால்ட் அவர்களுக்கும் பெரும் சோதனைகள் நிகழ்ந்தது என்றே சொல்லலாம். ஏனென்றால் உமர் கயாம் அவர்கள் அந்த பாரசீக தத்துவவியல் கவிஞராக இருந்தவர். அப்படி அவருடைய கவிதைகளை மொழிபெயர்க்கின்ற பொழுது அந்த பாரசீக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினது, தத்துவ அறிஞர்களினது கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. எட்வர்ட் பிட்ஜெரால்டே பல முறை இந்த நூலினை வந்து மொழிபெயர்த்திருக்கின்றார். 4வது முறைதான் தன்னுடைய மொழிபெயர்ப்பு சிறந்ததாக இருந்தது என்று அவரே தனது அந்த குறிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த எட்வர்ட் பிட்ஜெரால்டு அவர்களுடைய மொழிபெயர்ப்பை வைத்து கொண்டும் பாரசீக கவிதைகளை முறையாக கற்றும் கவிமணி அவர்கள் அந்த மொழிபெயர்ப்பை செய்தார். அதுல நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிட்ஜெரால்டு அவர்கள் ஹியர் வித் எ லீஃப் ஆஃப் பிரெட் பெனித் த பவ், எ பிளாஸ்க் ஆஃப் ஒயின், எ புக் ஆஃப் வேர்ஸ் அண்ட் டூ பிசைன் மீ திங்கிங் இன் த ஒயில்ட்னஸ், ஒயில்ட்னஸ் இஸ் பாரடைஸ் நவ். இந்த கவிதை வரிகளை கவிமணி அவர்கள் மொழிபெயர்க்கின்ற பொழுது வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வ கீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, வையந்தரும் இவ்வனம் இன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ அப்படிம்பார். அந்த பாரடைஸ் அப்படிங்கிறதுக்கு சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவர். அதே மாதிரி அங்க ஒயின் அப்படிங்கறத அங்க மது அப்படின்னு அவருக்கு சொல்லல. கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு அப்படின்னாரு. அந்த மது உண்டு மயங்கி இருக்கக்கூடிய நிலையை சொல்லாது. அப்ப இங்க வந்து கவிதைகளை இலக்கியங்களை மொழிபெயர்க்கின்ற பொழுது அந்த இலக்கிய ஆசிரியனது தன் உணர்வுகளோடு மொழிபெயர்ப்பாளன் சென்று மொழிபெயர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த மொழிபெயர்ப்புகள் தான் எல்லா நூல்களிலும் தொடர்ச்சியாக பல இலக்கியங்கள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படி மொழிபெயர்க்கப்பட்டுதான் பின்பு இந்த மொழிபெயர்ப்பு கலை என்ற ஒன்று இன்று மொழிபெயர்ப்புக்கென்று ஒரு சர்வதேச நாள் கொண்டாடப்படுவதற்கும் காரணமாக இருந்தது. அப்படி முதன் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கோமரனுடைய அந்த இலியட் ஒடிசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காப்பியங்கள் தான் முதன் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டதா சொல்றாங்க. கிமு 240 கலிலியஸ் அந்தினோஸ் என்பவர் தான் கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய அந்த கோமர் எழுதிய ஒடிசி என்ற காப்பியத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இந்த மொழிபெயர்ப்பு தான் இருப்பதிலேயே தொன்மையான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்புதான் நம்ம இன்று சர்வதேச தினம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜெரோம் அவர்களது மொழிபெயர்ப்பு. இதற்கு பின்பு சிசிரோ, கேட்லஸ் போன்ற பண்டைய கிரேக்க இலக்கியங்களை எல்லாம் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தாங்க. கிபி 8 அரேபியர்கள் பகுத்தாது அப்படிங்கிற நகர்ல மொழிபெயர்ப்பு மையம் ஒன்றை வந்து அவங்க நிறுவியதாக சொல்றாங்க. இவங்க நிறுவி கிரேக்க மொழியிலிருந்து மெய்யியல், மருத்துவம், வானநூல், உடலியல், பொருளியல், எண்ணியல் இது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அரேபிய மொழியில மொழிபெயர்த்தாங்க. அவர்கள் அந்த அரேபிய மொழியில் மொழிபெயர்த்து அதற்கு பின்பு இவர்கள் இம்மொழியினது புனித மறையான திருக்குறானை வந்து இதை அடியொற்றிதான் பின்பு இந்த திருக்குறான் தமிழ் மொழி முதலான மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. 7 மொழிகள்ல வந்து திருக்குறான் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில 12 சுபையின் நாட்டில் உள்ள டொலோடோ அப்படிங்கிற இடத்துல அரபு மொழியிலிருந்து யூக்ளிட்ஸின் கொள்கைகள், அறிவியல் நூல்கள் இவையெல்லாம் லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதா சொல்றாங்க. 15 விவிலியம் அது மாதிரி இருக்கக்கூடிய சமய நூல்கள் எல்லாம் எபிரேயம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிரேக்க ரோமானிய மொழிகள்ல தான் அந்த பிளாட்டோவின் வந்து மாபெரும் உரையாடல்கள் அப்படிங்கிற தொகுதி. இதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா பிறமொழி இலக்கியங்கள் பிற நாடுகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ் மொழியில எப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டது?
ஒரு படைப்பு அல்லது ஒரு நூலை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுது, அதை எப்படி அம்மா களையிறது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
அதாவது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூலினை மொழிபெயர்க்கின்ற பொழுது மூல நூல் ஆசிரியனுக்கு இருக்கக்கூடிய மொழி அறிவு, அதான் சொன்னா பட்டறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டறிவு மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனி கலை. எப்படி ஒரு சிற்பக்கலை, ஓவியக்கலை இவையெல்லாம் தனித்துவமான கலைகளோ அது போல மொழிபெயர்ப்பு கலை அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான கலை. மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மூல மொழியினது அந்த பண்பாட்டு பின்னணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டு பின்னணிகள் அறிந்தவர்களாக அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே மூல மொழிபெயர்ப்பை அப்படியே அவர்களால் மொழியாக்கமோ அல்லது மொழிபெயர்ப்போ மூல மொழி ஆசிரியனுடைய மொழிக்கும் தாம் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த இருமொழி புலமை என்பது அவர்களிடம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதில் பல இடர்பாடுகள் விளையவே செய்யும். அதனால்தான் நான் சொன்னேன் கவிமணியினுடைய பாடல்களில் வருகின்ற பொழுது அந்த பாரடைஸ் அப்படிங்கிற வார்த்தை, ஒயின் அப்படிங்கிற வார்த்தை, பாரடைஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம். தமிழ் இலக்கியங்களுடைய இந்த சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நாம் இவ்வுலகை விட்டு காண முடியாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முக்திக்கு விளக்கமாக அதை வந்து சொல்வார். இது மாதிரிதான் மூலநூல் ஆசிரியனது சமூக பண்பாட்டு மரபுகளை அறியாமல் மொழிபெயர்க்கின்ற பொழுது பல சிக்கல்கள் வந்து ஏற்படும். அதை தவிர்ப்பதற்குரிய வழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலத்தினது கருத்தினை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த படிக்கக்கூடிய வாசகர்கள், மொழிபெயர்ப்பு நூலினை படிக்கக்கூடிய வாசகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நம்ம அந்த மொழிபெயர்ப்பை செய்யணும். மூலமொழி வாசகர் வந்து அந்த வாசகர் உள்ளத்துல எந்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்தினாரோ அதே உணர்வினை மொழிபெயர்ப்பாளரும் ஏற்படுத்த வேண்டும். அந்த சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பண்பாட்டு சிக்கல்கள் தான். மரபு ரீதியான மொழிபெயர்ப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுல தவறு இருக்காது. அது தவிர்த்து மரபினை அறியாது இந்த சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சொற்றொடர்களை மொழிபெயர்த்தல் அப்படின்னு. இது எல்லாம் பல நேரங்கள்ல பிழையான ஒரு நிலையினத்தான் நமக்கு உருவாக்கிடும். ஏன்னா மூலநூல் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க அவங்க மரபு சார்ந்து அந்த மொழிபெயர்ப்புகளை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம உணர்ந்துட்டு செய்யும் பொழுதுதான் சிறப்பான மொழிபெயர்ப்பாக இருக்கும். மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு ஒரு கருத்து பிறழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
ஆமா, இது வரைக்கும் அதிக முறை அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட படைப்பு அப்படின்னு ஏதாவது படைப்புகள் இருக்கா? அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் அந்த படைப்புகள் அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நிச்சயமாக நம்ம வந்து சமய நூல்லையும் சொல்லலாம், அறநூலையும் சொல்லலாம். அதாவது அதிகமாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம விவிலியம் தான், அதற்கு அடுத்து திருக்குறள். இந்த இரண்டு நூல்கள் தான் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட, அதே மாதிரி எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய வல்லுநர்களால், மொழியியல் வல்லுநர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு நூல்களை சொல்லலாம். முதலில் இருக்கக்கூடிய அந்த விவிலியம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவிலியம் சமயம் சார்ந்து இருந்ததுனால அந்த சமயவாதிகளே மொழிபெயர்ப்பினை செய்தார்கள். ஏன்னா தன்னுடைய மதத்தினை மற்ற நாடுகளில் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த நூல்கள் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் நம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறள், இந்த திருக்குறள் உலக மொழிகளில் பல 80 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு திருக்குறளை சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக திருவாசகமும் செய்யப்பட்டது. திருவாசகம், விவிலியம் இந்த இரண்டும் சமய நூல்களாக இருக்கின்றன. திருக்குறள் மட்டுமே ஒரு பொதுவான ஒரு நூல், மற்ற அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1800 பல மொழிகளில் வந்து இது மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன் அதிகமான மொழிகள்ல இந்த திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா, மனித வாழ்வுல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும், மொழி, இனம், சமயம், பாலினம், வேதம் இல்லாம எந்த காலத்திற்கும் எக்காலத்திற்கும் என்ன ஆட்டவர்க்கும் பொருந்தக்கூடிய வகையில படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை எல்லா மொழி மக்களும் படிக்கின்ற பொழுது அந்த மதம் சாராது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்கின்றன. இந்த மொழி, அதாவது இந்த திருக்குறள் 2000 முன்பு எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான வாழ்வியல் கருத்துக்களை கூறக்கூடிய திருக்குறள் மனித சமுதாயத்திற்குரிய ஒரு வழிகாட்டியாகவும் உலக பொதுமறையாகவும் அறியப்படுகிறது. எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய சமூக நீதிகளை எடுத்துரைப்பதனால தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலானது உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இது இன்னைக்கு வந்து JNU பல்கலைக்கழகம் வந்து இதை திருக்குறள் மொழிபெயர்ப்பை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்கம் நடத்தி இதை ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டாடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திருக்குறள்ல தான் தமிழ், தமிழர், தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த சொல் எங்கும் இடம்பெறவே இல்லை. எந்த மொழியில இந்த திருக்குறளை மொழிபெயர்த்தாலும் அந்த மொழிக்கு, மொழி பேசக்கூடிய மக்களுக்கு சொந்தமாக கூடிய ஒரு பொது தன்மை வந்து திருக்குறள்ல இருக்கு. அதனாலதான் இது அனைத்து மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதனது அந்த பொதுத்தன்மை என்ற சிறப்பு கருதி தான் இதை வந்து ஒரு பாதிரியார், இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியாரான ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிற வீரமா முனிவர் தான் திருக்குறளை முதன் முதல்ல 1730 லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார். திருக்குறள் அது அவர் சமயத்தை பரப்புவதற்காக வந்த பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரியார். இதனது பொதுத்தன்மையை கருதி 1730 அதை வந்து லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறாரு. அதைத் தொடர்ந்து ஐரோப்ப மொழிகள் பலவற்றிலும் திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டது. இதை வந்து ஜி போப் அவர்கள் மொழிபெயர்த்து விட்டு இந்த திருக்குறளினது தன்மையினை கூறுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, குறள் ஓர் சீர்மையுடையது, தெளிவாக உணர்ந்து அறியத்தக்கது, ஒருமைப்பாட்டினை கொண்டிருந்த ஒரு நாகரீகத்தை சித்தரித்து காட்டும் ஒரு ஒருங்கிணைந்த ஓவியம் அப்படின்னு ஜி போப் சொல்றாரு. அதே மாதிரி பிரெஞ்சு அறிஞர் ஏரியல் அவர் சொல்லும்போது, திருக்குறளில் மிக அற்புதமான அம்சமாக விளங்குவது அதன் ஆசிரியர் அதனை ஜாதி மக்கள் நம்பிக்கைகள் அப்படிங்கிற வேற்றுமை பாராட்டாமல் மனித குலம் முழுவதுக்குமான பொதுமையை கூறியிருப்பதால் திருக்குறள் மனித இனத்தின் சிந்தனையில் முகிழ்த்த சிறப்பும் தூய்மையும் வாய்ந்த இலக்கிய பெட்டகம் அப்படிங்கிறார். இந்த காரணங்களுக்காக தான் திருக்குறள் பல்வேறு உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம்.
அம்மா, இன்னைக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது இந்த டிக்ஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய அகராதி. மொழிபெயர்ப்பு செய்யறதுல இன்னைக்கு பிரதிகளா இருக்கக்கூடிய அகராதிகளும் சரி, இணையதளத்துல இன்னைக்கு மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு இணையதளங்கள் நிறைய வந்துருச்சு. இந்த அகராதிகளும் சரி மொழிபெயர்ப்பு இணையதளங்களும் இன்னைக்கு எந்த அளவுக்கு மொழிபெயர்ப்புல சிறந்த ஒரு பங்கை மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்குங்கம்மா?
அதாவது அகராதிகள் நிகண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழியை அறிந்து கொள்வதற்கு அகராதிகள் நிகண்டுகள் வந்து முக்கிய காரணமாக இருக்கின்றன. அந்த அகராதிகள் நிகண்டுகள் அப்படிங்கும் போது வேற்று மொழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகராதிகள் பிற மொழியை நாடுகின்ற பொழுது அவை நமக்கு உதவிகரமாக இருக்கின்றன. விவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, இவையெல்லாம் அந்த நிகண்டுகள் தமிழ் மொழியில் அப்படியே அந்த மற்ற மொழி சொற்களை நமக்கு வழங்கியது. இதே மாதிரி சொற்பிறப்பு அகராதிகள் இன்று இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு, தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு, வடமொழியிலிருந்து தமிழுக்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அகராதிகள் மொழிபெயர்ப்பில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான அகராதிகள் இல்லை என்கின்ற பொழுது மொழிபெயர்ப்பாளனுக்கு பல சிக்கல்கள் வாய்ப்பு இருக்கிறது. மொழிபெயர்ப்பாளர்கள் சிறந்த வகையில் மொழிபெயர்ப்பதற்கு இந்த சொற்பிறப்பு அகராதிகளும் நிகண்டுகளும் உதவி செய்கின்றன. இன்று இணையத்தின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பல பயன்களை பெறுகின்றோம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும் நாம் நாடக்கூடியது புத்தகங்கள் என்ற நிலையை தாண்டி அந்த புத்தகங்களை இணையத்தில் இருக்கக்கூடிய இணைய வழியாக நாடுவது ஒரு நிலையாகிவிட்டது. உலகத்தை வந்து ஒரு சின்ன ஊராக, ஒரு சிறு அதாவது உலகம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த உலகை நம்முடைய கை அடக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது இணையம். இந்த இணையத்தினது வரவால் தான் நம்ம ஒவ்வொரு மொழியிலையும் அந்த சொற்கலப்புகள், புது சொல் உருவாக்கம், மொழி நடையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவற்றையெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மொழியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெரியாத மொழிகளாக இருந்தால் நாம் உடனடியாக நாடுவது கூகுளைத்தான். அப்படி அந்த கூகுளும் நமக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் அதில் தந்திருக்கிறது. சொல் திருத்தி, சொல் ஒழிப்பு, எழுத்து ஒழிப்பு, அதே மாதிரி நமக்கு தேவையான அந்த எழுத்து அறிமுகங்கள், உரையாடல் வசதிகள், இது அல்லாது பார்வை குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த மொழி வேற்று மொழி சொற்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இந்த மாதிரி இணையமானது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. மொழி வளர்ச்சிக்கு இந்த இணையத்தை பல்வேறு வகையில நம்ம பயன்படுத்திட்டு வரோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அனைத்து மொழிகளையும் உள்வாங்கி கொண்டுதான் கூகுள் நிறுவனமானது இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். வியப்பில் ஆழ்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூகுள் நிறுவனம் இந்திய மொழிகள்ல ஒரு 5 மொழிகளுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பினை இணையத்துல வழங்கியிருக்கு. தமிழ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், தெலுங்கு, இது மாதிரியான மொழிகள்ல மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறது. விரைவில் வந்து 11 மொழிகள்ல இந்த மொழிபெயர்ப்பு வசதியை செய்து தருவதாக அந்த இணையமானது அறிவித்திருக்கிறது. இது போன்று இருக்கக்கூடிய இணையங்கள் மொழிபெயர்ப்புக்கு பேர் உதவி செய்கின்றன என்றே சொல்லலாம்.
அம்மா, இன்னைக்கு ஒரு படைப்பா இருக்கட்டும், ஒரு நூலா இருக்கட்டும், அதை மொழிபெயர்ப்பு செய்யறதுனால அந்த படைப்பு உலக மக்களிடையே எந்த அளவுக்கு ஒரு பரவலான ஒரு வரவேற்பையும் எந்த அளவுக்கு ஒரு செய்தியையும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு எளிய பணியை செஞ்சுட்டு இருக்குங்கம்மா?
அதாவது நிச்சயமா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது உலக மக்களிடையே ஒரு பரவலான புரிதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பிற நாட்டு இலக்கிய படைப்புகளை, அதே மாதிரி பிற நாட்டில் இருக்கக்கூடியவற்றினை நம்முடைய மொழிகளில் மொழிகள் கிடைக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. பொதுவாக இந்த திருக்குறளையே எடுத்துக்கொள்வோம், விவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். விவிலியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் நாம் அந்தந்த மொழிகளில் இருக்கின்ற பொழுதுதான் முழுமையான செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பண்பாட்டியல் நிகழ்வுகளை, நாகரிகங்களை, அவர்களுடைய பயன்பாடுகள் அத்துணையையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த நாட்டு மக்களை பற்றிய புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். மொழி ரீதியாக மட்டுமல்லாது வணிக ரீதியாக இந்த மொழிபெயர்ப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வேற்று நாட்டிற்கு செல்கின்ற பொழுது ஒரு எளிமையான ஒரு நிலையினை, எளிமையாக மற்றவர்களோடு ஒரு உரையாடுவதற்குரிய ஒரு நிலையினை இந்த மொழிபெயர்ப்பு தருகிறது. நாம் எங்கு சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த மொழிபெயர்ப்பு நம்மிடம் இருக்கின்ற பொழுது ஓரளவு அம்மொழியை பற்றி அறிந்திருந்தாலே நாம் அந்நாட்டில் இருக்கக்கூடியவர் அங்கு சென்று அந்த நாட்டினது முழு நிலைமையையும் அறிந்து கொண்டு வரலாம். ஆகையால் மொழிபெயர்ப்பு உலக மக்களுக்கு பெரும் சாதனையாக, பெரும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
ஆமா, இன்றைய சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்துல மொழிபெயர்ப்பு குறித்து பொதுமக்களுக்கும், நூல் படிக்கக்கூடிய ஆர்வமுடைய அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துக்கள் என்னமா?
அதாவது இன்றைய சர்வதேச மொழிபெயர்ப்பாளர் தினத்துல இந்த மொழிபெயர்ப்பின் மேல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், மற்ற மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் மற்ற மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாசகர்களுக்கு இது ஒரு மொழிபெயர்ப்பு என்பது ஒரு பெரும் சவால்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றதை விட அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நான் கருதுவேன். அதாவது அடித்தள மக்களினுடைய அவலம், போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு மொழியிலும், ஒவ்வொரு இனத்திலும் வெவ்வேறு வகையாக இருக்கும். அவற்றை நாம் வந்து சந்திக்கின்ற பொழுது, இந்த பிற நாட்டு இலக்கியங்களை நாம் வந்து படிக்கின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுது எளிமையாக அவர்களோடு நாம் வந்து உரையாட முடியும். இன்றைய இளைஞர்கள் தமக்கு வந்து 4 மொழிகளோ 5 மொழிகளோ தெரிந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு மொழியில் இருக்கக்கூடியவற்றை படிக்கின்ற பொழுது தமக்கு தெரிந்திருக்கக்கூடிய மற்றொரு மொழியில் அவற்றை விளக்கமாக எழுதி கொடுத்தார்களே என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்றால் இன்று நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் குறைந்தது 1-2-3 மொழிகளை கற்றிருக்கிறார். அப்படி கற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு மொழி மட்டும் பயின்றிருக்கக்கூடிய, ஒரு மொழி மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய, வாய்மொழியாக பேசக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்ய வேண்டும். எப்படி இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமானது கொண்டாடப்படுகிறதோ, அந்த மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடுவதை நாம் வந்து கொண்டாடக்கூடிய வகையில தமிழ்ல பிற நாட்டு மொழிகள், எப்படி பாரதியார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழி பெயர்க்கப்படல் வேண்டும் அப்படின்னு சொன்னாரோ, அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நூல்களையும், ஓரால் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை நூல்களையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் முன்வர வேண்டும். அந்த இலக்கிய படைப்புகளின் தரவுகள் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றனோ அந்த தரவுகளை அது தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்திய மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களும் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கணும். இதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு துறை பெரும் துணையினை செய்ய வேண்டும். இன்று வந்து மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடுறோம். நம்ம இந்த இதுல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம மொழிபெயர்ப்பு செய்வதற்கு திருக்குறளை வந்து இந்த 22 மொழிகள்ல மொழிபெயர்ப்பதற்கு செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதற்கான வழிமுறைகளை செய்துள்ளது. 22 மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கு ஒரு உதவித்தொகையாக ஒவ்வொரு மொழியிலிருந்தும் இன்னொரு மொழியில், அதாவது திருக்குறளை மொழிபெயர்த்து தருவதற்கு, 22 மொழிகளில் மொழிபெயர்ப்பு தருவதற்கு நிதியுதவியை செய்கிறது. அந்த நிதியுதவியை பயன்படுத்தி கொண்டு மொழியை, மேற்று மொழி அறிந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி திருக்குறளை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய 22 மொழிகள்ல மொழிபெயர்த்து தர வேண்டும் என்று சொல்லி, இந்த மொழிபெயர்ப்பில் வரக்கூடிய இலக்கியங்களை உணர்ந்து மேலும் இப்பணி சிறப்பதற்கு தங்களான உதவிகளை வாசகர்கள் அனைவரும் செய்து தர வேண்டும் என்று சொல்லி, இந்த மொழிபெயர்ப்பு தினத்தில் எனக்கு வாய்ப்பளித்த பண்பலைக்கும், அது உரையினை கேட்டுக்கொண்டிருந்த வாசக நண்பர்களுக்கும் நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.
இதுவரைக்கும் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்துல மொழிபெயர்ப்பு குறித்து பல்வேறு அரிய தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா இன்றைய சர்வதேச மொழிபெயர்ப்பு தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
நேர்களே, இதுவரை மொழிபெயர்ப்பின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் சா சுஜாதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 8007 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.